குறிப்பேடு இரண்டாம் நூல்
அதிகாரம் 28. ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. எருசலேமில் அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதை தாவீதை போலன்றி ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதை செய்யவில்லை. மாறாக அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு சிலைகளை செய்தான். அவன் பெண் என்னும் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டினான். இஸ்ரேலரின் முன்னிலையில் ஆண்டவர் விரட்டியிருந்த வேற்றினத்தாரின் அருவருக்கத்தக்க வழக்கத்திற்கேற்ப தன் புதல்வர்களையே தீயில் எரிக்கவும் செய்தான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் கீழும் அவன் பலியிடவும் தூபமிடவும் செய்தான். ஆதலால் ஆகாசின் கடவுளாகிய ஆண்டவர் அவனை சிரியாவின் மன்னன் கையில் ஒப்புவித்தார். சிரியர் அவனை முறியடித்து அவன் மக்களில் பெருந்திரளை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு இட்டுச் சென்றனர். மீண்டும் ஆகாசு இஸ்ரேலின் அரசன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு பெரும் தோல்வியுற்றான். ரமலியாவின் மகன் பெக்கா ஒரே நாளில் யூதாவின் வலிமை மிகு 120,000 பேரை கொன்று குவித்தான். ஏனெனில் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தனர். எப்ராயிமில் வலிமை வாய்ந்த சிக்ரி அரசனின் மகன் மாசேயாவையும் அரண்மனை தலைமை அலுவலர் அசிரிக்காமையும் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் எல்கானாவையும் கொன்றொழித்தான். இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரரில் 200,000 பேரை பெண்கள் புதல்வர் புதல்வியருடன் சிறைப்பிடித்தனர். அவர்களின் திரளான பொருள்களையும் கொள்ளையிட்டு அவற்றை சமாரியாவுக்கு கொண்டு சென்றனர். அங்கே ஓதேது என்பவர் ஆண்டவரின் இறைவாக்கினராக இருந்தார். சமாரியாவுக்குள் வந்திருந்த போர்படைக்கு முன் அவர் சென்று அவர்களை நோக்கி, இதோ உங்கள் மூதாதையர்களின் கடவுளான ஆண்டவர் யூதாவின் மேல் சினம் கொண்டு அவர்களை உங்களது கையில் ஒப்படைத்தார். நீங்களோ அவர்களை வெஞ்சினத்தோடு கொன்றீர்கள். அது வான் மட்டும் எட்டியுள்ளது. ஆதலால் இப்பொழுது யூதா எருசலேம் மக்களை உங்களுக்கு ஆண் பெண் அடிமைகளாக கீழ்ப்படுத்த வேண்டுமென்று திட்டமிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன் நீங்களும் குற்றவாளிகள் அல்லரோ? ஆதலால் இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரின் கோபக்கனல் உங்கள் மேலும் இருப்பதால் உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் சிறைப்பிடித்து வந்தோரை திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார். எப்ராயிம் தலைவர்களில் சிலரான யோகனானின் மகன் அசரியாவும் மெசில்லமோத்தின் மகன் பெரக்கியாவும் சல்லூமின் மகன் எகிசகியாவும் இத்லாயின் மகன் அமாசாவும் படையிலிருந்து வந்தவர்களை எதிர்த்து நின்று அவர்களை நோக்கி, சிறை கைதிகளை இங்கே கொண்டு வர வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவருக்கு எதிரான குற்றம் நம்மேல் இருக்கும். ஏற்கனவே நம்மேல் பெரும் குற்றங்களும் இஸ்ரேல் மேல் கோபக்கனலும் இருக்க, நம் பாவத்தையும் குற்றப்பழியையும் இன்னும் மிகுதியாக்குவது உங்கள் எண்ணமா என்றனர். அப்பொழுது படைக்கலன் தாங்கியோர் தலைவர்களுக்கும் சபையாருக்கும் முன்பாக சிறை கைதிகளை விடுதலை செய்து கொள்ளை பொருள்களை அவர்களிடமே ஒப்படைத்தனர். சிறை கைதிகளின் நலனுக்கென நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களுள் ஆடையின்றி இருந்தோருக்கு கொள்ளை பொருள்களிலிருந்து உடைகளை கொடுத்தனர். அவர்களுக்கு உடைகளையும் மிதியடிகளையும் அணிவித்து உணவும் பணமும் கொடுத்து உடலில் பூச தைலமும் அளித்தனர். அவர்கள் பலவீனமானோர் எல்லாரையும் கழுதைகள் மேல் ஏற்றினர். அனைவரையும் பேரீச்சை மர நகரான எரிகோவில் அவர்கள் சகோதரரிடம் கொண்டு போய் சேர்த்தனர். பின்னர் சமாரியா திரும்பினர். பின்னர் அரசன் ஆகாசு அசீரிய அரசனுக்கு தூதனுப்பி தனக்கு உதவும்படி வேண்டினான். ஏனெனில் மீண்டும் ஏதோமியர் வந்து யூதாவை முறியடித்து பலரை சிறைப்பிடித்து சென்றனர். பெலிஸ்தியர் யூதாவின் சமவெளி நகர்களுக்கும் தென்பகுதிக்கும் எதிராக எழுந்து பெத்ஷமேசு, அய்யலோன், கெதேரோத்து ஆகியவற்றையும், சோக்கோவையும் அதன் சிற்றூர்களையும், திம்னாவையும் அதன் சிற்றூர்களையும், கிம்சோவையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி அங்கே குடியேறினர். அரசன் ஆகாசு யூதாவின் ஒழுக்கத்தை சீர்குலைத்ததாலும், ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததாலும் ஆண்டவர் யூதாவை சிறுமைப்படுத்தினார். பின்னர் அசீரிய மன்னன் தில்கத் தில்நேசர் அவனுக்கு உதவி செய்யாமல் நெருக்கடியையே உண்டாக்கினான். ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் தலைவர்களிடமும் இருந்த செல்வத்தை எடுத்து அசீரிய மன்னனுக்கு அளித்திருந்தும் அதனால் ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. இந்த அரசன் ஆகாசு தனது நெருக்கடியிலும் ஆண்டவருக்கு மேலும் துரோகம் செய்தான். தன்னை தோற்கடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலி செலுத்தினான். சிறிய மன்னர்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கின்றன, எனக்கும் அவை துணை செய்யுமாறு அவற்றிற்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனது செயல் அவனுக்கும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் அழிவையே தேடித் தந்தது. ஆகாசு கடவுளின் இல்லத்திலிருந்த கலன்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான். பின்னர் ஆண்டவரது இல்லத்தின் கதவுகளை மூடிய பின் எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான். பின்பு ஒவ்வொரு நகரிலும், யூதாவின் நகர்களில் கூட, வேற்று தெய்வங்களுக்கு தூபமிட தொழுகை மேடுகளை எழுப்பினான். இது அவன் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு சினமூட்டியது. அவன் பிற செயல்கள், வழிமுறைகள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொள்ள இஸ்ரேல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்துச் செல்லாமல் எருசலேம் நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் எசேக்கியா அவனுக்கு பின் அரசரானார்.